இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று 2026 ஆண்டு மே மாதம் 1 தமிழுக்கு பெறாபவ வருடம் சித்திரை மாதம் 18 இஸ்லாமியருக்கு ஹிஜ்ரி நாட்காட்டியில் 1447 ஆண்டு ஜில் ஹைதா மாதம் 13 நாள் ஆகும். வளர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியின் குரல் அமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. இன்றைய சிந்திக்கும் வலை நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருப்பது திருக்குறளின் 28 அதிகாரமான கூடா ஒழுக்கம் என்னும் அதிகாரத்தின் 3 குறள். பொதுவாக ஒழுக்கமுடைமை என்று கூறியவர் பிறவர்த்தார்க்கு மட்டும் கூடா ஒழுக்கம் என தனியே கூறுதல் கவனிக்கத்தக்கது. அகதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று என்று துறவரத்தை சுற்றியவர் அங்கனம் பழிக்கும்படியான கூடா ஒழுக்கத்தை இந்த அதிகாரத்தில் கண்டிக்கிறார். பசுத்தோல் போர்த்த புலி என்பது பழமொழி. திருவள்ளுவர் புலித்தோல் போர்த்திய பசுவை பற்றி கூறுகிறார். மனத்தை அடக்கும் வலிமை இல்லாதவன் தவ வேடம் புனைந்து ஏமாற்றுவது பசு புலியின் தோலை போர்த்திக் கொண்டு பிறரை மரளச் செய்து பயிரை மேய்வதற்கு ஒப்பாகும். வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. விடிமுழக்கம் இடிமுழக்கமாகாது. போதை மருந்து தரும் இன்பம் கலைகளை அனுபவிக்கும் இன்பத்திற்கு இணையாகாது. மாசு மறுவற்ற காவியுடை துறவு சின்னங்கள் கைகட்டி வாய்வொத்தி நிற்கும் சீடர் கூட்டம் காணிக்கை வைத்து காலில் விழுகின்ற மக்கள் கூட்டம் இத்தனையும் இருந்தும் உள்ளத்தில் ஆசையும் பற்றும் இன்ப நாட்டமும் நீங்கவில்லையானால் அந்த வாழ்க்கை துறவல்ல பொல்லாத வஞ்சனை. வெளிப்பகட்டுக்காக இல்லறத்தானும் செயல் செய்யக்கூடாது. துறவி மற்றவர்கள் மதிப்பதற்காக ஆசாரங்களையும் சடங்குகளையும் மேற்கொள்ளக்கூடாது. உள்ளத்தின் தூய்மை ஆசையின்மை அவனுடைய செயல்களில் சொல்லில் எதிரொலிக்க வேண்டும். அப்படியின்றி அவன் மறைவில் மனத்தை அடக்காமல் சுவையுணவு உண்டு பிறருக்குரிய மாதருடன் மகிழ்ந்தும் மற்றவர் பார்வையில் ஆசார சீரலாக நடித்தும் வாழ்ந்தால் அது சமுதாயத்தை ஏமாற்றும் வஞ்சனையாகும். அவனை வந்து வணங்கும் மக்களுக்கு ஒருவனுக்கு உள்ள மதிப்பை கூட அவனுக்கு சமுதாயம் கொடுக்க தகுதியில்லை. புல்லை மேய வேண்டிய மாடு பசும் பயிரை மேய வயலில் இறங்கினால் அடித்து விரட்டுவர். அதுவே புலித்தோலை போர்த்து கொண்டு மேய்ந்தால் பக்கத்திலும் போக மாட்டார்கள். பயம் ஒருபுறம், புலி பயிரா தின்னும் என்ற எண்ணம் ஒருபுறம், மாடோ வயிறார தின்று வயலையும் கெடுத்து அதை நம்பி வாழ்பவர்களையும் கெடுக்கிறது. இதை போலவே பெரிய தவச்சாலை, சீடர்கள், வழிபாடு, ஞானபதேசம் என்ற சூழலில் இருந்து கொண்டு உண்மையில் மனத்தை அடக்கும் தவமோ தவ வலிமையோ இல்லாமல் ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழும் போலி துறவி தான் இருக்கும் தவச்சாலையையும் கெடுத்து சமுதாயத்தையும் வஞ்சிக்கிறான். இன்றைய சிந்திக்கும் வலை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 28 அதிகாரமான கூடா ஒழுக்கம் என்னும் அதிகாரத்தின் 3 குறள். வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
வணக்கம் இனிய உறவுகளே. அழகான காலை பொழுதொன்றிலே வானொலி அருகே உற்சாகமாய் அமர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்திருக்கும் உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு நட்பொழுதாய் அமைந்திட வாழ்த்துக்கள் கூறி, அண்மையில் ஓரிடத்திலே படித்து அறிந்து கொண்ட மனிதர்களாகிய எமது ஆயுட்காலத்தை பற்றிய புத்தர் பெருமானின் போதனைகளை நச்சிந்தனைகளாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வாழ்வின் துன்பத்திற்கான காரணத்தினை அறிந்து ஞானம் பெற்ற கௌதம புத்தரின் சீடர்கள் அவரது உபதேசங்களை செவிமடுப்பதற்காய் ஆவலுடன் காத்திருந்தனர். அவர்களை பார்த்து ஒரு மனிதன் ஆயுட்காலம் எவ்வளவு என்ற கேள்வியை புத்தர் முன்வைக்கிறார். சட்டென்று சீடர் கூட்டத்தில் இருந்த ஒவ்வொருவரும் எழுந்து ஆளுக்கு ஒரு பதிலை முன்வைத்தனர். ஒருவர் 100 வருடங்கள் என்றார், இன்னொருவர் 70 வருடங்கள் என்றார். இன்னொருவர் 60 வருடங்கள் என்றார். எல்லாவற்றுக்கும் புன்னகைத்த புத்தர் பெருமான், அவை யாவுமே தவறு என்றார். சீடர்கள் திகைத்த வண்ணம் இறுதியில் ஒருவர் 50 வருடங்கள் என்று பதில் கூற, அதுவும் தவறென்று புன்னகைத்தார் கௌதம புத்தர். இதற்கு மேல் பதில் கூறுவதற்கு சீடர்களுக்கு தயக்கமாக இருந்தது. 100 வருடங்களுக்கு மேல் வாழ்வது சாதாரண மனிதனுக்கு சாத்தியமற்றது. அதேபோன்று 50 வருடங்கள் வாழவும் கூட மனிதனால் முடியாதா என்று நினைத்தவாறே அமைதியாக இருந்தனர். அவர்களின் மௌனத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட கௌதம புத்தர், மனிதனின் ஆயுள் ஒரு மூச்சு விடும் நேரம் என்றார். உடனே சீடர்கள், ஒரு மூச்சு விடும் நேரம் என்பது ஒரு கணப்பொழுதுதானே, அவ்வளவுதானா ஆயுள் என்றனர். உடனே புத்தர் அவர்களை பார்த்து, உண்மைதான், மனிதனின் ஆயுள் என்பது மூச்சு விடும் நேரம் மாத்திரமே, வாழ்வு இருப்பது மூச்சு விடும் நேரம் மாத்திரமே, அதனால் ஒவ்வொரு கணமாக நாம் வாழ வேண்டும். மனித வாழ்வில் பலரும் மகிழ்ச்சிக்காகவும் எதிர்காலத்தை பற்றிய குழப்பத்தோடும் வாழ்கின்றார்கள். இது அறியாமல் செய்யும் தவறு. நேற்று என்பது முடிந்துவிட்டது, அதுபோலவே நாளை என்பதும் தெரியாத ஒன்று. எனவே அவற்றில் தன் காலத்தை செலவிடுவது மடமைத்தனமானது. கடந்து போனவைகளையும் இனி வரப்போகின்றவைகளையும் எண்ணாமல் வாழ்வதே அறிவு. அதனால் ஆயுள் என்பது மூச்சு விடும் கணம் மாத்திரமே என்று விளக்கினார். ஆம் நேயர்களே, இந்த விடயம் அனைவரும் அறிந்ததுதான். ஆனாலும் மனிதர்கள் எல்லோரும் எப்படி வாழ்கிறார்கள்? நேற்றைய நினைவுகளை பற்றிய கவலை, நாளை பற்றிய பயம், ஆவல் ஆகியவற்றுடன் மனிதர்களின் ஆயுள் நகர்கிறது. தெளிவோடு வாழ்ந்தால் வாழ்வில் துயர் நீங்கும், அமைதி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.
அடுத்து சங்கநாதன் வானொலியில் இளந்தளிர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நியூசிலாந்தில் மட்டுமல்லாது மேலை தேசத்தில் இருந்தும் இதை கேட்டு பாராட்டுவது மட்டுமல்லாது தங்களது சிறார்களின் மலலை தமிழை பதிவு செய்து பங்குபற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு நமது நன்றியும் பாராட்டுகளும். இன்றைய இளந்தளிர் நிகழ்ச்சியினை முதலில் அலங்கரிக்க வருகின்றார் செல்வி சாதனா சிவரூபன். சிவரூபன் ஷாமிலி தம்பதியினரின் மகளான செல்வி சாதனா சிவரூபன்.
வணக்கம். எனது பெயர் சாதனா சிவரூபன். நான் இன்று முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் பற்றி பேச உள்ளேன். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்பது முதுமொழி. மனிதன் இன்று பாராட்டும் வகையில் முன்னேறியுள்ளான் என்றான், அவனது முயற்சியே அதற்கு மூல காரணம் எனலாம். முயற்சி செய்தால் இவ்வுலகில் அடைய முடியாதது எதுவும் இல்லை. இதனையே மேற்கூறிய முதுமொழியும் நமக்கு உணர்த்துகிறது. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும் என்பார் வள்ளுவர். முயற்சி நம் புகழை அதிகமாக்கும். வாழ்வு என்பது போராட்டம் நிறைந்தது, அதில் வெற்றி பெற முயற்சி வேண்டும். முயற்சியுடையவன் தன் துன்பத்தை மட்டுமன்றி தன் சுற்றத்தாரின் துன்பத்தையும் போக்கி உதவுகிறான், உறவினர் தம் துயர் போக்குகிறான். முயற்சியின் மேன்மையை புலவர்கள் பலரும் அழகுற எதிர்த்துள்ளனர். வள்ளுவர் ஊக்கமுடைமை படியின்மை ஆழ்வினையுடைமை இடுக்கண் அழியாமை இன்னும் அதிகாரங்களின் முயற்சியின் உயர்வையும் சிறப்பையும் நன்கு வலியுறுத்தியுள்ளார். முயற்சி புகழை தருமே அன்றி இகழை தராது. முயற்சி ஆகிய மன ஊக்கமே செல்வம் என்பது அவர் தரும் கருத்தாகும். சோம்பர் என்பவர் தேம்பி திரிவர் என்கிறது கொன்றை வேந்தன். முயற்சி இல்லாமை வறுமை தரும், குடும்பத்தின் பெருமையை அளிக்கும், இழிவையும் பழியையும் தரும். வாழ்வில் துன்பத்தையும் துயரத்தையும் உண்டாக்கும். வாழ்க்கை பாதையில் எதிர்கொள்ளும் சவால்களை வெற்றி கொள்ள முயற்சி வேண்டும். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்ற மன உறுதி வேண்டும். முயற்சியினால் முன்னேறியோர் பலரை பற்றி வரலாறு நமக்கு எடுத்து கூறுகிறது. உலகம் போற்றும் ஒப்பற்ற விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் என்னால் முடியும் என்ற எண்ணத்துடன் செயற்பட்டதால்தான் ஆயிரக்கணக்கான அறிவியல் கருவிகளை கண்டுபிடித்தார். முடியாது என்ற சொல் என் அகராதியில் இல்லை என்று முழங்கினான் நெப்போலியன். தெருவிளக்கில் படித்த ஆபிரஹாம் லிங்கன் தன் விடாமுயற்சியின் மூலமே அமெரிக்கா ஜனாதிபதியானான். இத்தகைய வீரர்களை செயற்கரிய செய்த பெரியார்களை வரலாறு நமக்கு நன்குணர்த்துகிறது. எனவே வறுமையை கண்டு நாம் அஞ்சக்கூடாது, தோல்வியை கண்டு துவந்து விடுதல் ஆகாது. முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் என்ற உண்மையை மறக்க கூடாது. முயன்ற முன்னேற தவறக்கூடாது. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்பது வள்ளுவர் வாக்கு. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு செயற்பட்டால் நாம் வாழ்வில் உயர முடியும், அதில் ஐயமில்லை. என்னால் முடியாதது எதுவும் இல்லை என்ற எண்ணத்துடன் சோம்பலை விரட்டி சுறுசுறுப்பா உழைத்திட முன்வருவோமாக. சுருங்க கூறின் முயற்சியே முன்னேற்றத்தின் அடிக்கல். முயற்சியுடையார் ஒரு பொழுதும் இகழ்ச்சியடையார். முயன்றால் நாமும் உயர்வோம், நாடும் முன்னேறும். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்ற எண்ணத்துடன் முயற்சிப்போம், வாழ்வில் வெற்றி காண்போம். நன்றி, வணக்கம்.
முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் என்னும் பதிவினை வழங்கிய செல்வி சாதனா சிவருமனை தொடர்ந்து குருவரன் ஸ்வீட்டா தம்பதியினரின் மகளான குறிஞ்சி குருவரனின் பதிவொன்று.
வணக்கம். ஒற்றுமையே பலம், ஒரே காற்றில் நாகமாரிகள் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தன. அதே காற்றில் ஒரே சிங்கமும் வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கம் மாறுகளை சாப்பிட ஆசைப்பட்டது. மாறுகள் ஒன்றாக இருந்த வேலை சிங்கத்தால் மாறுகளை சாப்பிட முடியவில்லை. மாறுகள் நாக்கும் ஒன்றாக சேர்ந்து சிங்கத்தை அரித்து துரித்தன. சிங்கம் ஒரு நரியிடம் உருவி கேட்டது. நரி மாறுகளுக்கு இடையில் உப்பகையை உருவாக்கியது. இடையில் மாறுகள் தனித்தனியாக இருக்கும் போது சிங்கம் மாறுகளை ஒவ்வொன்றாக அரித்து கொண்டு சாப்பிட்டது. நாங்கள் தனித்தனியாக பிரிந்து இருந்தால் பலத்தை இழந்து வருவோம். எதிரிகள் எங்களை இலகவாக வென்று வருவார்கள். அறம் புரத பொன் போல செய்யும் உரம் புரத உப்பகை உத்ரா குதி. நன்றி அன்புரன் குறிஞ்சி குரு.
ஒற்றுமையை பலம் என்ற அந்த பதிவினை வழங்கியவர் குறிஞ்சி குருவரன். இன்றைய இளந்தளிர் நிகழ்ச்சியினை அலங்கரித்த குறிஞ்சி குருவரனுக்கும் சாதனா சிவருமனுக்கும் சங்கநாதத்தின் சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் குழந்தைகளின் மழலை குரல் சங்கநாதம் வாழ்நிலையில் ஒளிபரப்பப்பட வேண்டுமென்றால் தயவு செய்து தயாரிப்பாளரை அணுகுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சங்கநாதத்தில் அடுத்து வருவது சமூக அறிவித்தல்கள்.
ஆக்லாந்து பொது நூலகத்தில் தமிழ் புத்தகம் படிக்க வாரீர். வீட்டுக்கு வெளிச்சம் தருவது சாளரம். அதேபோன்று அறிவுக்கு வெளிச்சம் தருகின்ற சாளரங்களே புத்தகங்களாகும். மொழியில் புலமை பெறுவதற்கு புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். புதிய சொற்களை அறிய வாசிப்பு உதவுகின்றது. சொல்லின் பொருளை சரியான முறையில் பயன்படுத்தவும் வழிகாட்டுகின்றது. வாசிப்பதன் மூலம் பொது அறிவையும் வளர்த்துக் கொள்ளலாம். நமது வாசிப்புக்கு உதவும் வகையில் ஆக்லாந்து பொது நூலகம் அதிக எண்ணிக்கையான தமிழ் நூல்களை வைத்திருக்கின்றது. அவற்றை தொடர்ச்சியாக எடுத்து படித்து நாம் பயன்பெற வேண்டும். அத்துடன் தமிழ் நூல்களை படிப்போரின் எண்ணிக்கையை ஆக்லாந்து பொது நூலகத்துக்கு காட்ட வேண்டும். அதுவே அங்கு தமிழ் நூல்களை தொடர்ச்சியாக பேண வேண்டிய தேவையை நூலக நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தும். பன்மியூர் மவுண்ட் ரோஸ்கில் நூலகங்களிலேயே தமிழ் நூல்கள் உள்ளன. ஆனாலும் உங்களுக்கு அருகே உள்ள நூலகத்திலேயே நூல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நூலளவே ஆகும் நுண்ணறிவு என்பதற்கேற்ப நூல்களை வாசித்து அறிவை வளர்ப்போம். ஆக்லாந்து பொது நூலகத்திலேயே தமிழ் புத்தகம் படிக்கவாரில். அத்துடன் இங்கு தமிழையும் வளர்ப்போம்.
மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நினைவு நாள் 2026. எதிர்வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 தொடக்கம், 9:30 வரை. இடம் மேரோட் போர் நினைவு மண்டபத்தில் அமையவுள்ள பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அரங்கத்தில் தமிழ் திருவிழாவாக தமிழ் மொழி விழா, இயல் இசை மற்றும் பல்வேறு போட்டிகள் என்ற வகையில் தமிழர் பெருமையை கொண்டாடுகிற தமிழ் விழா நிகழ்ச்சி மற்றும் தமிழ் மொழி போட்டிகள் விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும். நன்றி நேயர்களே.
SPS மற்றும் MAS MAV உங்கள் வாகனங்களுக்கான திருத்த வேலைகளுக்கும் வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஒக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேயர்ஸ் இலக்கம் 9 ஒக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் SVS MAS MAV எந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேற்பார்வையில் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0201-176-1395. எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள். SPS MAS MAV இலக்கம் 9 டயன் பிளேஸ் மனுக்கா சிட்டி ஆக்லாண்ட். உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும் குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும் இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் இலக்கம் 619 டொமினியன் ரோட் பெல்மோரல் ஆக்லாண்ட்.
அடுத்ததாக சங்கநாதம் நிகழ்ச்சியில் தமிழமுதம். தமிழமுதம் நிகழ்ச்சியில் இன்று சிட்னியில் இருந்து கலந்து கொள்கிறார் பிரபல எழுத்தாளரான மாத்தளை சோமு அவர்கள்.
உலகம் எவரால் இயங்குகிறது என்ற கேள்விக்கு மனிதர்கள் வாழும் உலகத்தில் இரு பதில்கள் அடிப்படையாக இருக்கின்றன. உலகத்தை இறைவனை இயக்குகிறான் என்பது ஒரு பதிலாகவும், உலகம் இயங்க விஞ்ஞானம் ஆழமான காரணங்களை காட்டுகின்றன என்பது ஒரு பதிலாகவும் வருகின்றன. இவற்றில் எது சரி? அது இன்னும் முடிவாகாத விவாதம். உலக அளவில் உலகை படைத்தது அதனை இயக்குவது கடவுள் என நம்புவோர் அதிகம் என்பதால் விஞ்ஞானிகளின் அறிவியல் வார்த்தைகள் ஆய்வுக்கூடத்திலே இருக்கின்றன. இந்த கேள்விக்கு ஆழமான உறுதியான பதில் கண்டால் உண்மை வெளிப்பட்டு நிற்கும். ஆனால் இந்த கேள்விக்கு பதில் மனிதனால் சொல்லப்படும் போது அவன் எதை சார்ந்திருக்கிறானோ அதை சார்ந்தே பதில் வருகின்றது. ஆக மனிதர்களின் பதில்களும் சில வேளைகளில் வேறுபடுகின்றன. உலகம் எவரால் இயங்குகிறது என்ற கேள்வியை அரசியல் தளத்தில் அரச பதவியில் இருக்கிற தலைவரிடம் கேட்டால் அவர் தான் சார்ந்திருக்கிற அரசியல் தத்துவத்தால் தமது கட்சியால் உலகம் இயங்குகிறது என்பார். ஆன்மீகவாதிகளிடம் கேட்டால் தாம் சார்ந்திருக்கிற சமயங்கள் காட்டுகிற கடவுளால் உலகம் இயங்குகிறது என்பார். அறிவை அளந்து அறிதலை பகிர்ந்து ஆய்வு செய்கிற விஞ்ஞானியிடம் கேட்டால் இந்த உலகம் எங்களால் அறிவியலால் இயங்குகிறது என்பார். ஆக அரசியல் ஆன்மீக அறிவியலாகின சார்ந்த மனிதர்களால் இந்த உலகம் இயங்குகிறது என்பது பதிலாக வரும். இவர்களின் பதில்களை ஆராய்ந்து பார்த்தால் ஆன்மீகம் சிலரை நல்வழிப்படுத்தலாம், அரசியல் சிலரை பொருளால் மேம்படுத்தியிருக்கலாம், அறிவியல் மனிதன் வாழ்க்கையில் வசதிகளை தொழில்நுட்பங்களை உருவப்படுத்தியிருக்கலாம். ஆனால் நிலவும் வறுமை, பட்டினி, ஏற்றத்தாழ்வுகள், யுத்தம், சண்டை என்பனவற்றை எவராலும் ஒழிக்க முடியவில்லை. ஆன்மீகவாதிகளால் மத சண்டைகள் கொடிகட்டி பறக்கின்றன, அரசியல் கொள்கை சண்டைகள் மனிதர்களை பிளவுபடுத்துகின்றன, பணம் படைத்தவர்களால் மனிதாபிமானம் விலை பேசப்படுகின்றன, அதிகார மமதையில் ஆணவம் தலைவிரித்து ஆடுகிறது. இதுதான் உலகத்தின் புறநிலை. இப்போது உலகம் இயங்குகிறது இவர்களால் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அப்படியானால் யாரால் உலகம் இயங்குகிறது? அதை சங்கத்தமிழ் புலவன் ஒருவன், இந்த உலகம் யாரால் இயங்குகிறது என்பதை தத்துவார்த்த ரீதியில் சொல்லியிருக்கிறான். அதனை அறிவியல் ரீதியில் நிரூபிக்க முடியாது போனாலும் அந்த புலவரின் உரத்த சிந்தனை வியப்பானது. புறநானூறு 182 பாடல். உண்டால் அம்மா இளம் உலகம் இந்திரர் அமிழ்தம் இயவதாயினின் இனிது என தமியர் உண்டலும் இளைய முனிவலர் துஞ்சலும் இளர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழினில் உயிரும் கொடுக்கும் அவர் பழியனின் உலகுடம் பெருயினும் கொள்ளலார் அயர்வுயிலார் அன்னமாட்சி அணியராகி தமக்கென முயலார் நோன்தால் பிறர் கென முயல்வார் உண்மையானே. இப்பாடலை பாடியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருதி என்னும் பாண்டிய மன்னன். இவன் மன்னனாகவும் புலவராகவும் இருந்ததனால் என்னவோ அற்புதமான கருத்தை சொல்லியிருக்கிறான். உலகம் இவரால் இயங்குகிறது என்பதை பதிலாக சொல்லியிருக்கிறான். தேவர்களும் தேவர தலைவன் இந்திரனுக்கும் கிடைக்கக்கூடிய சாகாவரமளிக்கும் அமுதமே கிடைத்தாலும் அதனை தானே உண்டு பயனடைந்து கொள்ளலாம் என்று எண்ணும் மனமில்லாதவர், பிறர்களும் கோபப்படாதவர்கள், பிறர் கண்டு பயப்படுவதற்கெல்லாம் தாமும் பயந்து வீணை இருக்காதவர்கள், புகழ் பெற உயிரையும் கொடுப்பவர்கள், ஆனால் அது சமயம் பழியான இனிவு செயல் என்றால் அதற்கு விலையாய் பரிசாக உலகமே கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ளாத உயர்ந்த பண்பினர், மனத்தளர்வு இல்லாதவர்கள் என்பன போன்ற குணநலன்கள் எல்லாம் நிறைய பெற்ற தனக்கென வாழாது தன்னலம் இல்லாது பிறர் வாழ தான் வாழும் பொதுநலம் பேணுபவர்கள் இன்னும் இந்த உலகத்தில் இருப்பதால் தான் இந்த உலகம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. இக்கருத்தை ஒரு புலவன் பாடல் எழுதிய மன்னன், இந்த உலகம் இயங்க தான் சார்ந்திருக்கிற தன் அரசியலோ தான் நம்புகிற ஆன்மீகமோ தன்னை சுற்றி இருக்கிற அறிவு சார்ந்தோ அல்ல என்பதை, அதற்கு மேல் உயர்ந்த பண் கொண்ட மனிதர்களால் என்பதை தெளிவாக சொல்கிறார். பண்பு மனித வாழ்க்கையை எடை போடுகிற தராசு. மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் பண்பு வந்து விடாது. பண்பு பண்பட்ட மனிதர்களிடமே வரும். அத்தகைய மனிதர்களால் தான் உலகம் இயங்குகிறது. இதனை திருவள்ளுவர் வேறொரு குணத்தில் சிறப்பாக குறளில் தருகிறார். பண்புடையார் பட்டு உண்டு உலகம் அது இன்றையில் பண்புக்கு மாய்வது மண். பண்புடையவர் இருப்பதனால்தான் இவ்வுலகம் இயங்குகிறது. பண்புடையவர் இல்லாயின் உலகம் மண்ணில் புதைந்துவிடும், மாய்ந்துவிடும் என்கிறார். புறநானூற்று புலவன் சொன்னதை திருவள்ளுவன் ஈரடியில் சொல்லிவிட்டார். இவருடைய கருத்தும் ஒரு நேர்கோட்டில் வருகிறது. ஆக பண்புதான் மனிதரின் முகமாகவும் முறமுகமாகவும் இருக்க வேண்டும். அந்த பண்பு என்ன என்பதை சங்க இலக்கிய நூலான கலித்தொகை 9 வகையாய் பிரித்து காட்டுகிறது. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தாருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பெரியாமை, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பு எனப்படுவது தன்கிளை பெறாமை, அறிவு எனப்படுவது பேரையால் சொல் நோன்றல், செறிவு எனப்படுவது கூறியது மாறாமை, நிறைவு எனப்படுவது மறை பிறர் அறியாமை, முறை எனப்படுவது கண்ணோடு உயிர் ஒவ்வொல், பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். நெய்தர் களியில் உள்ள பாடல். ஆற்றுதல் வறுமையற்றவர்களுக்கு ஒன்று உதவுதல், போற்றுதல் கூடி உறவு கொண்டவரை பிரியாதிருத்தல், பண்பு உலக நிலைமை அறிந்து நடத்தல், அன்பு தன் சுற்றத்தினரை கோவிக்காது இருத்தல், செறிவு கொடுத்த வாக்கை மீறாது நடத்தல், நிறைவு மறைவான செயல்களை பிறர் அறியாது இருத்தல், முறை தீங்கு செய்தவர் எவராயினும் ஒரு பக்கம் சாயாது உயிரை வாங்கிவிடுதல், பொறை தன்னை போற்றாதவரிடம் பகை கொள்ளாது பொறுமையாயிருத்தல். இந்த 9 சிறந்த மனித தன்மைகளை மனிதனோடு இருக்க வேண்டியவை. இத்தகைய மனிதர்கள் உலகின் பல்வேறு நாடுகளில் எங்கெங்கு வாழ்வதனால்தான் இந்த உலகம் இன்னும் இயங்குகிறது என்று நம்பலாம். இதனை சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளக்கூடியதாக சங்க புலவர் ஒருவர் நல்லார் ஒருவர் உளரில் எல்லோருக்கும் பெய்யும் மலை என்றார். இவ்வுலகில் எங்காவது நல்லவர் ஒருவர் இருக்க வேண்டுமானால் புறநானு திருக்குறள் கலித்தொகை ஆகிய நூல்கள் சொன்ன 9 மனித தன்மைகள் அவருக்கு இருக்க வேண்டும். அத்தகைய தன்மைகள் கொண்ட சிலராலும் அவரால் தான் இந்த உலகம் இயங்குகின்றது. ஒரு மரத்தில் 100 காய்கள் காய்த்து அவற்றில் ஒரு காய் தவிர மற்ற காயெல்லாம் பழுதானாலும் அந்த ஒரு காயில் அந்த மரத்தின் விதை இருக்கும், அது மரமாகும். அதே போலவே மனித பண்புகள் சிலரால் இந்த உலகம் இயங்கும் இயங்கிக் கொண்டே இருக்கும். அதைத்தான் தமிழ் சங்க இலக்கியம் தத்துவமாய் பகிர்கின்றது. நன்றி, வணக்கம்.
பெண்ணாசைக்கு செவிசாய்க்காதே. வசிஷ்டரின் பர்ணசாலை இருந்த அந்த வனத்தில் அஷ்டத்திக்கு பாலகர்கள் தங்களின் தேவிமார்களோடு விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நந்தினி என்ற பசுவானது தன் கன்றோடு சற்று தூரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தது. அதே கண்கட்டாமல் பார்த்துக் கொண்டிருந்த அஷ்டதிக்கு பாலகர்களின் தலைவன் பிரபாசனின் மனைவி தன் தோழிகளை அழைத்து, தோழிகளை பார்த்தீர்களா, அந்த பசு இவ்வளவு அழகாக இருக்கிறது, அதன் கன்று அதை விட அழகாக இருக்கிறது, இந்த ரெண்டையும் பிடித்து நம் இடத்திற்கு கொண்டு சென்றால் எப்படி இருக்கும் என்று கேட்டாள். அதற்கு அந்த தோழிகள், அற்புதமாக இருக்கும், நீ சொன்னபடி அந்த பசுவையும் கன்றையும் நாம் கவர்ந்து செல்லலாம் என்று ஆமோதித்தனர். உடனே பிரபாசனின் மனைவி தன் கணவனிடம் சென்று, அந்த பசுவும் கன்றும் எனக்கு தேவைப்படுகிறது, பிடித்து தாருங்கள் என்று கேட்டாள். அதற்கு அந்த தலைவன், பெண்ணே, அந்த பசு வசிஷ்ட மகரிஷிக்கு சொந்தமானது, அதன் மீது நாம் ஆசை வைப்பது தவறு, இதை அவர் அறிந்தால் நம் மீது சாபத்தை சுமத்துவார், ஆகவே இதை விடுத்து வேறு எதையாவது கேள் என்றான். அவளோ, தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்ற தோரணையில் வேறு எதுவும் எனக்கு வேண்டாம், இந்த பசுதான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள். எதுவும் செய்ய தோன்றாத நிலையில் தன் தோழர்களை அழைத்து ஆலோசித்தான் பிரபாசன். அதில் ஒருவன் சொன்னான், தலைவா, பெண்கள் சொன்னார்கள் என்பதற்காக எதிலும் ஆலோசிக்காமல் பிரவேசிக்க கூடாது. பெண்கள் பெரும்பாலும் பின் விளைவுகளை பற்றி சிந்திக்க மாட்டார்கள், கடைசியில் அதன் பலனை அனுபவிப்பார்கள், ஆண்களாகத்தான் இருக்கும். ராமாயணத்தில் சீதை பொன்மானுக்கு ஆசைப்பட்டால் ராமனும் லட்சுமணனும் அதற்கு துணை போனார்கள், விளைவு என்னாயிற்று என்று கேட்டான் பிரபாசன். நீ சொல்வது முற்றிலும் சரிதான், என்றாலும் இங்கே 8 பெண்களும் ஒன்றாக சேர்ந்து குரல் கொடுக்கிறார்களே, என்ன செய்வது என்றான். தலைவா, எனக்கு பழமையான பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது. அதில், பெண்ணொருத்தி பேசில் பெரும் பூமிதான் அதிரும், பெண்ணிருவர் பேசினால் விண்மீன்கள் உதிரும், பெண் மூவர் பேசினால் கடல் அலை சுவரும், பெண் நால்வர் பேசினால் உலகுதான் என்னாகுமோ என்பதாக சொல்லி இருக்கிறது என்றான். இங்கே 8 பெண்கள் கூடி மாநாடு போட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி உங்கள் கையிலே கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். நீங்களும் செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வசிஷ்டருடைய கோபத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் என்றான். இந்த நேரத்தில் பிரவாசன் மனைவி குறுக்கிட்டாள், நீங்கள் எல்லோரும் இவ்வளவு பெரிய கோழைகளாக இருப்பீர்கள் என்று தெரிந்திருந்தால் உங்களிடம் வந்து இப்படி கெஞ்சிக் கொண்டிருந்திருக்க மாட்டேன். நானும் என் தோழிகளும் சேர்ந்து அந்த பசுவையும் கன்றையும் கவர்ந்து வந்திருப்போம் என்று அவர்களது ஆண்மைக்கு சவால் விட்டு பேசினாள். இதை கேட்ட பிறகு அவர்களும் பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் காரியத்தில் இறங்கிவிட்டார்கள். வெளியே சென்றிருந்த வசிஷ்டர் திரும்பி வந்து பார்த்தபோது அங்கு நந்தினி இல்லை. சபலை சபலை என்று செல்லமாக அழைத்தால் பதில் இல்லை. ஞானதிருஷ்டியில் அது எங்கே இருக்கிறது என்று பார்த்தார். அஷ்டதிக்கு பாலகர்களின் இருப்பிடத்தில் அது கட்டப்பட்டிருந்தது. பிரபாசா என்று அவர் உரத்த குரலில் அழைத்தவுடனேயே பிரபாசன் நடுங்கியபடி அவர் முன்னே வந்து நின்றான். அறிவிலேயே என்ன காரியம் செய்திருக்கிறாய்? பிரம்மனே செய்ய துணியாத காரியத்தை நீ வெகு எளிதாக செய்து முடித்திருக்கிறாய். இதற்கெல்லாம் காரணம் ஒரு பெண். பெண் தரும் சுகமே பெரிதென்று எண்ணி களவாடவும் துணிந்து விட்டாய். இப்போது உன் மீது நான் சுமத்தும் சாபம் இதுதான். நீ பூலோகத்தில் மாண்டனாக பிறந்து எந்த ஒரு சுகத்துக்காக இந்த இழிவான காரியத்தை செய்தாயோ அந்த சுகம் என்றால் என்னவென்று தெரியாமல் நெடுங்காலம் அரசியலில் உழன்று, நியாயம் என்றால் என்னவென்று தெரிந்தாலும் அதர்மத்துக்கே ஆளவட்டம் சுற்றி நிம்மதியில்லாத மனத்தோடு வாழ்ந்து இறுதியில் மீண்டும் இங்கு வருவாயாக. உனக்கு துணை நின்ற 7 வசுக்களும் பூமியில் ஜனித்து விரைவில் விமோசனம் பெற்று இங்கு வந்து சேர்வார்கள் என்று சபித்தார். இப்படி வசிஷ்டரால் சபிக்கப்பட்ட பிரபாசன் தான் கங்காதேவியின் 8வது மகனாக ஜனித்து தேவவிரதன் என்ற பெயரிடப்பட்டு பின்னாளில் பீஷ்மனாகி இந்த மகாபாரத கதைக்கு தூணாக விளங்கியவன்.
இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சுங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.